ஞாயிறு சிந்தனை.
இந்தியாவில் இயங்கி வரும் கோப்ரா போஸ்ட் என்ற ஒரு இணையதளம் இவ்வாண்டு மார்ச் மாதத்திலிருந்து கூடுதலாக புகழ் பெற்றுள்ளது. கருப்பு பணத்தை குவித்திருப்போர் அதை எவ்விதம் வெள்ளைப்பணமாக்க முடியும் என்பதற்கான வழிகளை சில முக்கியமான வங்கிகளில் பணிபுரிகின்றவர்கள் சொல்லித் தருவது வீடியோ படமாக பதிவு செய்யப்பட்டு இவ் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. கருப்பு பணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் தான் செய்திகள் வருகின்றன. புதிதாக இதை பற்றி பேச என்ன இருக்கின்றது என்ற கேள்வி எழலாம். இச்செய்தி வெளியான தேதி என் கவனத்தை முதலில் ஈர்த்தது. அது மார்ச் 13, 2013. வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்முன்னே சிஸ்டீன் சிற்றாலயத்திலிருந்து வெள்ளைப்புகை வெளியேறிய நாள் அது. ஆம், 2013 மார்ச் 13 மாலை 7 மணி அளவில் சிஸ்டீன் சிற்றாலய புகைப்போக்கியில் அதுவரை வெளியான கருப்பு புகை மாறி வெள்ளைப்புகை வெளியேறியது. கர்தினால் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ற பெயருடன் தன் தலைமை பணியை துவக்கினார். கருப்பு புகை வெள்ளைப்புகையாக மாறியது நல்லதொரு செய்தி. கருப்பு பணம் வெள்ளைப்பணம் ஆவது மோசமான செய்தி. இவ்விரு செய்திகளும் ஒரே நாளில் வெளியானது இவ்வுலகின் நிலையை, நமக்குள் போராடும் இருவேறு நிலைகளை நமக்கு உணர்த்துகின்றது. நல்லவற்றை நிலைநாட்ட இவ்வுலகமும் நாமும் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஒருபுறம், தீமையை நிலைநாட்ட அதுவும் தீமையை நன்மை போல உருமாற்றி உலகில் நடமாடச் செய்யும் நமது முயற்சிகள் மற்றொரு புறம்.
தீமையின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட அடிப்படையான தேவை செல்வத்தை சேர்ப்பது. நன்மையின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட அடிப்படையான தேவை செல்வத்தை பகிர்வது. பணமும் செல்வமும் தம்மிலேயே தீமைகள் அல்ல. அவற்றை திரட்டுவதிலும் சேர்த்து வைப்பதிலும் நாம் காட்டும் அரக்கத்தனமான சுயநலமே செல்வத்தை தீயதாக்கி விடுகின்றது. செல்வத்தை சேர்த்து குவித்து வைத்த ஓர் அறிவற்ற செல்வனை பற்றி சென்ற வாரம் ஞாயிறன்று ஓர் ஓமை வழியாக இயேசு எச்சரிக்கை விடுத்தார். இன்றைய நற்செய்தியில் செல்வத்தை பற்றிய சில தெளிவுகளை நம் அனைவருக்கும் தருகின்றார் இயேசு. இன்றைய நற்செய்தியின் முதல் இரு இறை சொற்றொடர்களை கேட்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். விற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும்.
எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது, எல்லோர்க்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். ஏழு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
திருடன் நெருங்காமல் பூச்சி அரிக்காமல் செல்வம் சேர்க்கும் வழிகள் என்னென்ன இருக்கக்கூடும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே மேலே குறிப்பிட்ட கோப்ரா போஸ்ட் இணையதள செய்தியும் இன்னும் பல செய்திகளும் என் கவனத்தை ஈர்த்தன. திருட்டு பூச்சி இவற்றிலிருந்து மட்டுமல்லாமல் சட்டம் வரி இவற்றிலிருந்தும் தம் செல்வங்களை காப்பாற்ற இந்திய செல்வந்தர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பல செய்திகளாக நூல்களாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட நூல் நமது சிந்தனைகளுக்கு மிகவும் துணையாக இருக்கும். 2009 வெளியான இந்நூலில் தவறான வழிகளில் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்துள்ள இந்திய அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், பெரும் செல்வர்கள், கிரிக்கெட் வீரர்கள், நடிகர் நடிகைகள் என்ற ஒரு பெரும் படையினர் பல ஆண்டுகளாய் செய்து வந்துள்ள ஓர் அக்கிரமம் அலசப்பட்டுள்ளது. இந்நூலின் தலைப்பு இந்தியாவில் திருடி அயல் நாட்டில் சேர்க்கப்பட்டுள்ள செல்வங்கள், இவற்றை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவது எப்படி.
செல்வங்களை தவறான வழிகளில் சேர்ப்பதும் குவிப்பதும் இந்தியாவில் மட்டும் நிலவும் குற்றம் என்று தவறாக கணக்குப்பட வேண்டாம். இத்தகைய குற்றவாளிகள் உலகின் அனைத்து நாடுகளிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றனர். இப்படி தவறான வழிகளில் தவறான இடங்களில் குவிக்கப்பட்ட செல்வங்களால் உலகம் 2007 பொருளாதாரத்தில் ஒரு பெரும் அழிவை சந்திக்க வேண்டியிருந்தது. இப்பெரும் பொருளாதார சரிவிலிருந்து உலகம் இன்னும் மீண்டு வரவில்லை. இந்த சீரழிவு உலகை உலுக்கி எடுத்தபோதுதான் அரசு தலைவர்கள் இந்த கருப்பு பணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தனர். உலக தலைவர்கள் பலரும் இக்குற்றத்தை தடுக்கும் வழிமுறைகளை தீவிரமாக சிந்தித்த போது இந்திய தலைவர்கள் அதை பற்றி அதிக அக்கறை காட்டவில்லை.
இந்திய தலைவர்களுக்கோ உலக தலைவர்களுக்கோ கருப்பு பணம் என்பது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. 2005 கருப்பு அழுக்கு பணத்தை பற்றி ரெய்மன் பேக்கர் என்பவர் ஒரு நூலை வெளியிட்டார். தனி உடைமை, முதலாளித்துவம் இவைகளால் சேகரிக்கப்பட்ட அழுக்குச் செல்வங்களை பற்றி இந்நூலில் அவர் அலசியிருக்கின்றார். பேக்கரின் கணிப்புப்படி 2001 உலகில் இருந்த கருப்பு பணத்தின் மதிப்பு 11.5 டிரில்லியன் டாலர்கள். இந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் 1 டிரில்லியன் டாலர் அதிகமாகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். ரெய்மன் பேக்கரின் கணக்குப்படி உலகில் தற்போது குவித்து வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தின் மதிப்பு குறைந்தது 20 டிரில்லியன் டாலர்கள்.
1 டிரில்லியன் டாலர் என்பது எவ்வளவு பெரிய தொகை? விளையாட்டாக சிந்திக்க வேண்டுமெனில், இந்த பணத்தில் நீங்கள் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் டாலர்கள் ஒவ்வொரு நாளும் செலவு செய்தால், இந்த பணத்தை செலவு செய்து முடிக்க 10 லட்சம் நாட்கள், அதாவது 2740 ஆண்டுகளாகும். விளையாட்டு சிந்தனையை ஒதுக்கிவிட்டு சமுதாய அக்கறையோடு சிந்திக்க வேண்டுமென்றால், இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மார் என்ற வளரும் நாடுகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு 1 டிரில்லியன் டாலர்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டால், அவர்கள் ஓர் ஆண்டிற்கு மற்றவரிடம் கையேந்தாமல் சுய மரியாதையோடு வாழ முடியும். அந்த அளவுக்கு பணம் இது. பணத்தின் மதிப்பை வெறும் எண்ணிக்கையாக, அதாவது 1 டிரில்லியனுக்கு எத்தனை பூஜ்யங்கள் என்று பார்ப்பதற்கு பதிலாக, இவ்விதம் மக்கள் வாழ்வோடு, அதுவும் ஏழை மக்கள் வாழ்வோடு இணைத்து பார்க்கும்போதுதான் அந்த பணத்தின் மதிப்பு தெரியும். அதற்கு பதில், இந்த பணம் வங்கிகளில் குவிந்திருந்தால் வெறும் பூஜ்யங்களாகத்தான் இருக்கும்.
வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே.
ரெய்மன் பேக்கர் மற்றொரு வேதனை தரும் உண்மையையும் தன் நூலில் கூறியுள்ளார். அதாவது, ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகும் இந்த 1 டிரில்லியன் டாலர் கருப்பு பணத்தில் பாதிக்கு பாதி, அதாவது 500 பில்லியன் டாலர்கள் வளரும் நாடுகளில் இருந்து கொள்ளையடிக்கப்படுகின்றன என்றும் பேக்கர் கூறியுள்ளார். ஏழைகளின் உழைப்பை அநீதமான வழிகளில் உறிஞ்சி உலகெங்கும் குவிக்கப்பட்டு நாற்றமிடுத்திருக்கும் 20 டிரில்லியன் டாலர்கள் உலகில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டால், எல்லா ஏழைகளும் குறைந்தது 10 ஆண்டுகளாவது யாரிடமும் கையேந்தி தர்மம் கேட்காமல் நல்ல உடல் உள்ள நலனோடு வாழ முடியும். எவ்வளவு அழகான கற்பனை இது! வெறும் கற்பனை அல்ல, முயன்றால் நடைமுறையாக கூடிய ஓர் உண்மை. உலகில் எந்த ஒரு மனிதரும் அடுத்தவரிடம் கையேந்தாமல் சுய மரியாதையோடு 10 ஆண்டுகள் வாழ முடிந்தால், இவ்வுலகம் விண்ணுலகம் தானே. இதைத்தானே இயேசுவும் விண்ணுலையில் குறையாத செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்றார்.
சாதாரணமாகவே நாம் சேர்த்து வைக்கும் செல்வங்களை பற்றி இயேசு பேசும்போது, நேரிய வழிகளில் நீங்கள் சேர்க்கும் பணத்தையும் அளவுக்கு மீறி சேர்த்தால் அவை செல்லரித்து போகலாம் அல்லது திருடப்படலாம் என்று எச்சரிக்கின்றார். அதற்கு பதில், அழியாத செல்வங்களான பகிர்தல், தர்மம் இவற்றை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கின்றார். பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த 20 டிரில்லியன் டாலர்கள் கருப்பு பணத்தை, அதுவும் ஏழை நாடுகளிடமிருந்து ஏழைகளிடமிருந்து திருடப்பட்ட கருப்பு பணத்தை பற்றி இயேசுவிடம் சொன்னால் அவர் என்ன சொல்லக்கூடும்? ஒருவேளை ஒன்றும் சொல்லாமல் சாட்டையை கையில் எடுப்பார். அன்று எருசலேம் கோவிலை சுத்தம் செய்தது போல் கருப்பு பணத்திற்கு தஞ்சம் தரும் வங்கிகளில் நுழைந்து அவைகளை சுத்தம் செய்வார், அல்லது மௌனமாய் அழுவார். அன்று எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டதை போல் இவர்களையும் நினைத்து அழுவார்.
இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்வார் செய்வார் என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் நற்செய்தியில் செல்வங்களை பற்றி இயேசு கூறியுள்ள ஆழமான உண்மைகளை, எச்சரிக்கைகளை சரிவர உணர்ந்தவராய் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த சில மாதங்களாக திரு அவையின் செல்வங்களை எவ்விதம் ஆளுமை செய்வது என்பதை பற்றி தன் மறைவுரைகளில் கூறி வருகின்றார். அத்துடன் நின்றுவிடாமல் திரு அவையின் நிதி நிறுவனங்களை மறுசீரமைக்கும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார். வத்திக்கான் வங்கி என்று அழைக்கப்படும் திரு அவையின் நிதி நிறுவனமும் இன்னும் திரு அவையுடன் தொடர்பு கொண்டுள்ள பல்வேறு நிதி நிறுவனங்களும் நேர்மையாக ஒளிவு மறைவற்ற முறையில் இயங்க வேண்டும் என்பதில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தீவிர முயற்சிகள் எடுத்து வருகின்றார். செல்வத்தை கடவுளாக வழிபடும் உலக நிறுவனங்களின் உலக அரசுகளின் வழிமுறைகளுக்கு ஒரு மாற்று அடையாளமாக இறைவனின் அரசுக்கு சான்று பகரும் வகையில் திரு அவை விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தகுந்த பலனை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம்.
எல்லோரும் ஒன்றாகணும், இல்லாமை இல்லாகி சமநீதி நிலையாகி எல்லோரும் வாழ்ந்தாகணும், இரையாற்றி வந்தாகணும்.
இறுதியாக நம்மை பார்த்து இன்றைய நற்செய்தியில் இயேசு தெளிவாக சொல்லியுள்ளவற்றை நாம் எவ்வளவு தூரம் கேட்கப் போகின்றோம், செயலாக்கப் போகின்றோம் என்ற கேள்விகளுடன் நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம்.
உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலையில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும்.
கணக்கு காட்டாமல் செல்வம் சேர்ப்பவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள செல்வங்களுக்கு நம்மிடம் தகுந்த கணக்கை இறைவன் எதிர்பார்ப்பார். கடவுளுக்கு கணக்கு தர நாம் தயாராம்.
இனம் வாழும் வகையின்றி பலர் வாழும் நிலை தன்னை தரை நின்று இனி மாற்றுவோம்.
இனம் வாழும் வகையின்றி பலர் வாழும் நிலை தன்னை தரை நின்று இனி மாற்றுவோம்.
தான் இன்னும் செருக்கில்லையே, தனதென்னும் பொருள் இல்லையே. நமக்காக தந்தார் வாழ்வாங்கு நாம் வாழுவோ. இறையேசு தான் கண்ட இறையரசின் கனவுகளை நனவாக்கி நாம் வாழுவோ.
எல்லோரும் ஒன்றாகணும், இல்லாமை இல்லாகி சமநீதி நிலையாகி எல்லோரும் வாழ்ந்தாகணும், இறையாற்றி வந்தாகணும்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலி.